உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க அக்ஷித் ஹோமியோ மெடிக்கல் சென்டரின் தலைமை மருத்துவர் கதிர்வேல் ராஜா அவர்கள். அவங்க வந்து ஹோமியோபதி பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. மெயினா ஹோமியோபதி அந்த மருத்துவம் எதை பற்றியது? நிறைய பேர் பாத்தீங்கன்னா அலோபதி மெடிசன்ஸ்ல எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு அப்புறம் ஹோமியோபதிக்கு வர்றாங்க. எந்த மருத்துவ முறையும் நம்ம குறை சொல்லலை, அவங்கவுங்களோட நம்பிக்கை அது. பெரும்பாலான நோய்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில தான் தீர்றது. அந்த மாதிரி இப்போ ஹோமியோபதிக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஹோமியோபதி மருத்துவம் பற்றி டாக்டர் கதிர்வேல் ராஜா அவர்கள்கிட்ட விரிவாக கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம். நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவருங்க, அக்ஷித் ஹோமியோ மெடிக்கல் சென்டரில் தலைமை மருத்துவராக இருக்கேன். மேடம் கேட்ட கேள்வியான ஹோமியோபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல விரிவாக சொல்லிடுவோம். ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தையை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த ஹோமியோபதி மருத்துவ தந்தை வந்து, அவர் பேர் வந்து டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் அப்படிங்கிறவர். அவர் ஏப்ரல் 10 அன்னைக்கு 1755 பிறந்தார். அவர் ஒரு சிறிய வீட்டில் ஒரு குயவனுடைய மகனாக தான் பிறந்தார். ஏழ்மையின் வயிற்றில் பிறந்தாலும் அவருடைய அறிவின் பயணம் வந்து ஒரு மிகப்பெரியதாக இருந்தது. அந்த காலத்திலே அவர் வந்து லெப்சிக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் படித்து அலோபதி டாக்டருங்க. அவர் வந்து இதில் முதுகலை பட்டம் பெற்றவர். அவர் ஒரு அலோபதி மருத்துவராக இருந்து முதுகலை பட்டம் பெற்றவர். அவர் வந்து ஜூலை 2 அவருடைய இயற்கை எழுதினார். ஒரு நல்ல ஒரு மகான், நமக்கு கிடைத்த ஒரு மகான். சரிங்களா, இந்த ஹோமியோபதி மருத்துவம் என்பது உலகத்திலேயே 2வதாக பின்பற்றக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இந்த மாதிரி அலோபதியின் பக்க விளைவுகளை படித்து படித்து அவர் என்ன பண்ணார்னா, ஒரு காலகட்டத்தில் அந்த படிப்பை விட்டு வெளியே வந்துட்டார். படிப்பை விட்டு வெளியே வந்து அவர் வந்து ஒரு புதிய மருத்துவ முறையை கண்டுபிடிக்கணும், அதாவது பக்க விளைவு இல்லாமல், மக்கள் ரத்தம் சிந்தாமல், ஊசி போடாமல், இனிப்பாக. ஏன்னா மக்கள் முதல்லையே வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த நோய்வாயிலிருந்து கஷ்டப்படாமல் சுலபமாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காட்டி அவர் என்ன பண்ணார்னா, ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்சார். அந்த மருத்துவ முறை இன்னைக்கு நமக்கு வந்துச்சு அப்படின்னா 1790 வந்து அவங்க ஹோமியோபதி அப்படிங்கிற மருத்துவ முறையை கண்டுபிடிச்சார். அதற்கு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகம் பேர் ஆர்கனான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்கனான் என்ற புத்தகம் எப்படி நம்ம ஒரு இந்துவுக்கு பகவத்கீதைங்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கு தலைமையான புத்தகம் வந்து நான் ஆர்கனான் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து எப்படி ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து கேட்கறது, எப்படி அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, எப்படி அந்த மருந்தை தயாரிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் எல்லாமே இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. நம்ம எப்படி ஒரு இயற்கை சார்ந்த வழியில் வாழணும்னு நினைக்கிறோமோ, இயற்கையை யார் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களாம் ஹோமியோபதி நேசிப்பாங்க, உட்பட மகாத்மா காந்தியடிகளும் கூட. சரிங்க, இப்போ ஹோமியோபதியை பற்றி நம்ம சொல்லும் போது அது எது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம். அது வந்து எல்லாத்துலேருந்து எடுப்பாங்க, தாவரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாத்துலேருந்து எடுப்பாங்க. சரிங்க, இப்போ இதுதான் வந்து ஹோமியோபதியை பற்றி ஒரு சிறிய விளக்கம். இனி வருங்காலத்தில் வந்து ஹோமியோபதி எந்தெந்த மாதிரி நோய்களை கொடுக்கலாம், இது பக்க விளைவுகள் இருக்கா, பக்க விளைவுகள் சுத்தமாக இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் பக்க விளைவுகள் என்பது கிடையாது. நீங்கள் மருந்துகள் எல்லாமே பார்த்துருக்கலாம், ஒரு சிறு கூளை போல தான் இருக்கும். எந்த மருந்துமே ஹோமியோபதியில் இன்ஜெக்ஷன் கிடையாது, அறுவை சிகிச்சை கிடையாது.
நீங்கள் பக்க விளைவுகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர். பக்க விளைவுகள் கிடையாது அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே நம்பிக்கை வருது. ஆனால் சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹோமியோபதியில் வந்து ஆர்சனிக் அந்த ரெசிடியூ இருக்குது, அது சிறுநீரகங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா, அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அதுவும் இல்லாமல் இப்போ ஹோமியோபதி அந்த மாத்திரைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மதர் டிங்சர் அப்படிம்பாங்க, அந்த ஸ்ட்ரென்த் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும் இல்லைங்களா, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க.
இதற்கு நான் முதல்ல எதை தெளிவாக படுத்திக்கணும் அப்படின்னா, ஹோமியோபதி மருத்துவ முறையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஹோமியோபதி மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு திரவத்தை எடுக்கிறோம் அல்லது ஒரு செடி எடுக்கிறோம். அந்த செடியை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பிழிஞ்சு அதுலேருந்து சார் எடுப்பாங்க. அந்த சாரின் ஒரு பகுதி எடுத்துட்டு 9 உள்ள மருந்தில்லா பொருட்கள், மருந்தில்லா பொருட்கள்னால் அது தண்ணியாக இருக்கலாம் இல்லைன்னா ஆல்கஹால், அதாவது ஒரு பகுதி மருந்து 9 வெஹிக்கிள் அப்படின்னு போய் சொல்லுவோம். அப்போ அது பேர் 1x. புளிஞ்செடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் சொன்ன டிங்சர் அப்படிங்கிறது, அது பேர் தாய் திரவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அப்போ ஒரு பகுதி அந்த மருந்து எடுத்துக்கிறோம், 9 தண்ணீர் எடுத்துக்கிறோம். இது பேர் 1x அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எடுத்தது என்ன பண்ணுவோம்னா, அந்த 1xலிருந்து ஒரு பகுதி திருப்பி தண்ணி 9 பகுதி. அப்படி போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி போக 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 200 வரை கொண்டு போகலாம். அப்போ என்ன ஆகும், இது மருந்துடைய குவாண்டிட்டி குறையும் பட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தேவையானது ஆற்றல், அந்த மருந்துடைய வீரியப்படுத்தப்பட்ட ஆற்றல். அப்போ என்ன ஆகுங்க, நம்மளோட உயிராற்றல் கூட சேர்ந்து பண்ணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஹனிமேனே ஒரு இடத்துல சொல்கிறார், இப்போ நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல்ங்கிறது கண்ணுக்கு புலப்படாது, கரெக்டுங்களா? அப்போ இந்த மருந்தும் கண்ணுக்கு புலப்படாததாக இருந்தால் மட்டுமே தான் அது வந்து அந்த ஜீவகாந்த ஆற்றலை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, வீரியம் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்னா, இந்த ஆர்கனான் அப்படிங்கிற புத்தகத்தில் அக்குவேன் ஆணி வர சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு பதிப்பு கிடையாதுங்க, 6 பதிப்பு கொண்டது. அவர் அப்படியே 5 வருஷம் அவர் அனலைஸ் பண்ணது, அப்படியே ரீட் பண்ணது அப்படியே கொண்டு வந்து 6வது பதிப்பகத்தில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுவார். எப்படி ஒரு பேஷண்ட்டை கேள்வி கேட்கணும், எப்படி அந்த மருந்தை தயார் பண்ணணும், அதனால வந்து ஹோமியோபந்தரி மருந்துலாம் ஆர்சனிக்கம் இருக்கா அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவறான கருத்து. முதல் விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருந்துகள் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹோமியோபதியோடைய மருந்துடைய பேஸ் தான் வந்து அந்த குழுவைகள் மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு மேலே வந்து ஒரு திரவங்கள் ஊற்றுவோம். அந்த திரவங்கள் தான் உண்மையான மருந்து. ஹோமியோபதி மருந்து பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே ஒரு திரவங்கள் ஆட் பண்ணுவோம். அது கலராக இருக்காது, ஒரு நம்மளோட தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, பார்க்கறதுக்கு எல்லா மருந்துமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட சொன்னிங்கனாவே அவரே சொல்லுவார், நீங்கள் தயவு செய்து எங்கே வாங்கினீங்கனாலும் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வாங்கிக்கோங்க. இது ஒரே ஒரு டிராபேக். பட் ஆனால் என்னென்னா, இதுதான் மருத்துவமுறை. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, நல்லா ஃபாலோ பண்ணிக்கிறோம், நல்லது. சரிங்க
டாக்டர். ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் சொல்கிறீங்க, என்ன வித்தியாசம் இது, அது என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் நோயோட ரூட்லே போய் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது கொஞ்சம் நாள் பட்டதாக கூட இருக்குது. இது
இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளில் வந்து 2 கேள்வி அடங்கியிருக்கு. இதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கான ஒரு காலகட்டம் 1 வருஷமாக இருக்குது. ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன், நம்ம ஒரு வண்டியில் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், 160 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கோம், டப்புன்னு பிரேக் பிடிச்சா என்னவோ ஒரு அதிர்வு ஏற்படும். நம்மளுடைய உடலில் ஒரு சமநிலை இருக்காது, கரெக்டுங்களா? ஒரு வருஷத்தில் இருக்கிற நோயை எப்படி 1 நாளில் 2 நாளில் கியூர் பண்ணிட முடியுமா? கொஞ்சம் சிந்தி சொல்கிற போதுங்களா? அப்படி ஒரு நாள் 2 நாள் சிந்தி அது வேலை செய்கிறதா இருந்தால் அது மருந்து தான் வேலை செய்யும், நம்மளோட உடல் கூறு வேலை செய்யாதுங்க. இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 1.5 வருஷமோ அல்லது 2 வருஷமோ வந்து கால்குலேட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு சிறுநீரக கற்களை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 நாளில் 2 நாளில் நம்ம அந்த கல்லை வெளியெடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. பட் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த கல் உண்டாக்குற தன்மை இருந்தங்காட்டி தான் கல் உண்டாகுது. அப்போ நீங்கள் அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க, திருப்பி அந்த கல் உருவாக தன்மை இருக்கும்ல, சொல்கிற போதுங்களா? அப்போ ஒரு நோயின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு 6 மாதம் 1 வருடம் ஆகிற ஒரு நோய்க்கு அது எப்படி நம்ம 1 நாள் 2 நாளில் தீர்வு கொடுக்க முடியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்போ நம்ம உயிராற்றலே அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 40 நாளோ அல்லது 20 நாளோ ஒரு 30 நாள் 10 நாளில் கூட குணப்படுத்த முடியும். ஆனால் அப்படி குணப்படுத்தணும் அப்படின்னா அது முழுமையான க்யூராக இருக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. நீங்களே ஒரு வண்டியில் ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது ஒரு பிரேக்கை போட்டு பாருங்கள், அது உங்களுக்கு சமநிலை தானா? இல்லை 40ல போயிட்டுருக்கீங்க, பிரேக்கை பிடிச்சி பாருங்கள், சமநிலை தானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
மற்ற மருத்துவமுறைகள் தமிழ் ஆகட்டும் ஆங்கிலம் ஆகட்டும், அவங்கெல்லாம் ஆங்கில மருத்துவம் வந்து 5.5 வருடம் படிக்கிறாங்க, தமிழும் கிட்டத்தட்ட 4 வருஷம் படிக்கிறாங்க. இப்போ நிறைய ஹோமியோபதி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டலில் தான் பண்ணுறாங்க, தொலைதூர கல்வி இதில் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து தெருவுக்கு தெரு கூட போர்ட் மாட்டியிருக்கிறாங்க. ஒரு உண்மையான ஹோமியோபதி மருத்துவரை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்வது?
உங்கள் கேள்விக்கான பதில் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அப்படிங்கிறவர் யார், எப்படி வந்து கவர்மெண்ட்டை வந்து அவங்க வந்து அத்தாச்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். எப்போவுமே கவர்மெண்ட்டில் ஒரு படிப்பு வருது அப்படின்னா அது கெசட்டில் பாஸ் ஆகி தான் வரும். அந்த மாதிரி ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சில் என்பது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கெசட்டில் பாஸ் ஆன ஒரு எஜுகேஷனல் கோர்ஸ். அந்த எஜுகேஷன் கோர்ஸ் பேர் BHMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. அப்போ எல்லோரும் கேட்பாங்க, அந்த சர்ஜரின்னு போட்டிருக்காங்களே சர்ஜரி பண்ணுவாங்களா? அப்படி இல்லை. இப்போ நம்மகிட்ட ஒரு நோயாளி வராங்க, அவங்க வந்து 4th stage, 5th stage ஆஃப் கேன்சரில் இருக்காங்க. அப்போ வந்து நான் உட்காந்துட்டு உங்களை நான் க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது தவறான ஒரு அணுகுமுறை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட வர கேஸில் அது சர்ஜிக்கல் கேஸா இல்லை அது மெடிசன் கேஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது ஒரு மருத்துவன் ஒரு சமுதாயத்தில் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட வர நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ முறை மட்டும் கொடுக்குறவன் சிறந்த மருத்துவன் கிடையாது. அவருக்கு என்னென்ன உடல் உபாதைகள் இருக்கோ அது எங்கே போய் யார்கிட்ட எப்படி சரி பண்ணிக்கிறது, நம்மளால முடியலன்னா மற்றவங்கிட்ட எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதான் தெரிஞ்சு வச்சுக்கும். ஒரு அடிப்படை அறிவு தேவை, ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வரும்போது ஒரு அடிப்படை அறிவு தேவை. அப்போ இதுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, BHMS அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிசிஹெச் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹோமியோபதியில் அப்ரூவ் ஆகி திருப்பியும் நம்மளுடைய தமிழ்நாடு சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் அது அப்ளிகேட்டடாக இருக்குது. அது பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது 5.5 வருட கோர்ஸ். அதில் வந்து 4.5 வருஷம் படிப்பாங்க. 1 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற அந்த காலேஜ்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதில் அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. இருக்காங்க 1980 சரியாக தெரியவில்லை, அது வரைக்குமே இருந்த ஆர்ஹெச்எம்பி கிட்ட வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இப்போ ஆர்ஹெச்எம்பின்னு போர்டு போட்டு படிக்கிறவங்களிடம் தயவு செய்து செல்லாதீர்கள். ஏன்னா அது வந்து ஹோமியோபதி மருத்துவத்திற்கு மட்டும் இழுக்கு கிடையாது, உங்களையும் அது உடல்நலம் பாதிக்க வைக்கும். அதனால தரமான சான்றிதழ் பெற்ற ஹோமியோபதி மருத்துவம் சென்று ஹோமியோபதியின் நன்மையை பெறுங்க.
எந்தெந்த நோய்களுக்கு வந்து ஹோமியோபதி தீர்வாக அமையும்? ஏன்னா இதில் சர்ஜரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் ஒரு கேன்சர் புற்றுநோய் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்தால் தான் உடல் நலத்தை பாதுகாக்க முடியும். நாள்பட்ட நோய்களில் எந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தலாம்? ஆரம்பத்திலே வந்தால் இதில் முழு குணம் கிடைக்குமா? டயபெட்டிஸ் இருக்கிறாங்க, ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, தைராய்டு பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுசுமே வந்து நோய்க்கான மருந்தை எடுத்துக்கணும். ஹோமியோபதியில் எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இது ஒரு நல்ல சிறந்த கேள்வி. ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு இந்த கேள்வி கரெக்டாக ஒத்துப்போம். நான் முதல்ல வந்து இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்லிடுறேன். அதாவது அது ஒரு நோய் கிடையாது, அது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறினதுனால் ஏற்பட்ட ஒரு நோய்கள். அதாவது அது பேர் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணமாக நம்ம எடுத்துப்போம். நம்ம வந்து இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல ஒரு 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் வாக்கிங் போகிறோம், வந்து வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறோம். நீங்களே வந்து உங்களோட பிளட் சுகர் லெவலை பாருங்கள். நீங்கள் சும்மா வீட்டிலே உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் உங்கள் பிளட் சுகர் லெவலை செக் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட்டால் இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வராது. வரலாம், ஒரு சில பேர் கேட்குறீங்க அப்பா அம்மாவோட ஹெரிடேட்டரி டெண்டன்சி இருக்கும், அதனால வரலாம். பட் முக்கால்வாசி 75% ஆஃப் த பீப்புள் அஃபெக்டட் வித் டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய்கள் ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, ஒன்று உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது ரொம்ப குறைஞ்சிருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நோய்க்கே பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1 டைப் 2 பிரிப்பாங்க. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெல்டஸ் தான் இந்த வயதானவர்களுக்கு வர ஒரு நோய். இப்போ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெல்டஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தா, இன்சுலின் சுரக்காததுனால் வருவதில்லை, இன்சுலினை ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த தசைகள் வந்து இன்சுலின் ஏற்றுக்கிறதில்ல. ஏன் ஏற்றுக்கிறதில்ல? அந்த தசைகளுக்கு நம்ம வேலை கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு 1200 கலோரி சாப்பிட்றோம், 1200 கலோரியில் நம்ம இன்றைக்கி எத்தனை கலோரி நம்ம பேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாதுல. அப்போ நம்ம வந்து எந்த மருத்துவத்தை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத காட்டிலும், இது ஒரு சமுதாயத்துக்கு நான் பதிவுன்ற ஒரு விஷயமா நான் சொல்கிறேன், மக்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை பற்றிய விழிப்புணர்வு தேவை. ஒரு ஒன்றும் இல்லை, இங்கே வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அவங்க இன்சுலின் போடுறவங்க சுகர் இன்சுலின் போடுறாங்க, நாளை ஜிலேபி சாப்பிட்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நமக்கு எதனால நோய் வந்திருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வு கிடைக்கல. அப்போ இன்சுலின் இருந்தால் நாளை ஜிலேபி சாப்பிட்லாமா? இன்றைக்கி பல தரப்பட்ட மருத்துவமனை வந்துருச்சு. இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் எப்படி பின்பற்றுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்வாதாரம். அதனால இந்த ப்ரெஷர் சுகர் அப்படிங்கிறத வந்து நான் ஜென்ரல் கேட்டகரியாக கொண்டு போகலன்னு தவிர்த்து, மருத்துவங்களும் இருக்குது நம்மளோட ஹோமியோபதி மருத்துவத்துலேயும் சுகருக்கு ப்ரெஷருக்கு எல்லாத்தையும் மருந்து இருக்கும். நான் எந்த பேஷண்ட்டுமே எங்கிட்ட வர பேஷண்ட்னா ஹைப்பர் டென்ஷனாக இருந்தாலும் சரி டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வாழ்க்கை முறையை மாற்றணும். இன்றைக்கி நீங்கள் 1200 கலோரி சாப்பிட்றீங்களா, அதுக்கு ஒரு 1000 கலோரியாவது நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணு, அதாவது நடங்க, வேலை பாருங்க, அப்புறம் வந்து நம்மளுடைய ஃபாரின் பாலிஷ்டு ஃபுட் சாப்பிடாமல் இந்த நவதானியங்கள் இந்த மாதிரி டயட்டில் நம்ம ரெடி பண்ணிட்டு நம்மளுடைய ஒர்க்கிங்கும் நம்ம லைஃப் ஸ்டைலையும் கரெக்டாக கொண்டு வந்தோம்னா மருந்தில்லாம் மருத்துவமாக இருக்கலாம். அப்படி மருந்து தேவைப்பட்டதுனா நம்ம மருந்து எடுத்துக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய சாப்டராக கொண்டு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரத்த கொதிப்பு நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் சால்ட்டை குறைச்சி சாப்பிட்டா போதும் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி எண்ணெய் ஊற்றுறோம், எண்ணெய் ஊற்றமோ தரமான எண்ணெயா அப்படிங்கிறத பார்த்து வாங்கி அந்த தகுந்த மாதிரி நம்ம நடந்து, இப்போ நீங்கள் இவ்வளோ கொலஸ்ட்ரால் சாப்பிட்ருக்கோம், நம்மளே கால்குலேஷன் பண்ணலாம். எவ்வளோ விஷயங்களுக்கு போகிறோம், ஒரு வீட்டில் போய் இல்லைன்னா ஒரு கடையில் போய் ஒரு பேண்ட் எடுக்கிறதுக்கு ஷர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். நம்மளோட உடலை வந்து நம்ம பாதுகாக்கிறது. அறுவை சிகிச்சையை பற்றி சொல்லணும்னு நினச்சிடறேன். இப்போ ஒரு கட்டம் இருக்குது, அது இப்போ எப்படின்னா கேன்சரே நம்ம பார்க்குறோம், கேன்சரே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் பிறகு நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, சர்ஜரி பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஹோமியோபதி மருந்து வேலை செய்யும். எப்படின்னா அந்த அவர்களுடைய வாழ்நாளை நீட்டிக்க செய்கிறது. இப்போ ஒரு 6 மாதம் இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த பெயின்லெஸ் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லாங்விட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹோமியோபதிகள் மருந்துகள் இருக்கின்றன. சரிங்களா, இதுதான் இதோடைய சுருக்கமான விரிவாகம். போக போக நம்ம சாப்டரில் இது நல்ல ஒவ்வொரு நோயை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். சரிங்களா,
இது எந்த வயசுல இருந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்? குழந்தைக்கு ஆரம்பிக்கலாமா, வயதானவங்களுக்கும் கொடுக்கலாமா?
அதாவது இதற்கு நான் உதாரணம் சொல்கிறது அப்படின்னா, ஒரு மருத்துவ முறை இருக்குது, அதாவது மேங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதில் வந்து ஃபாதர் மில்லர் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது, அது ஹோமியோபதிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குற ஹோமியோபதி. அங்கே வந்து பிறந்த குழந்தைக்கு அடுத்த நாளே ஹோமியோபதி மெடிசன் கொடுக்குறாங்க. வாழ்நாளின் கடைசி நாளில் கூட 90 வயசு ஆளுகளுக்கு கூட ஹோமியோபதி மிஸ் ஆகிறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் அதை நேராக போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேரளாலேயோ அல்லது கல்கத்தாலேயோ போய் பாருங்கள். சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் கூட வந்து ஹோமியோபதி மருந்து எடுத்துருக்காங்க. அதனால் இதற்கு வயது விளக்கு அப்படிங்கிறது கிடையாது, யார் வேணால் எந்த வயசில் வேணால் எடுத்து.
அப்புறம் இன்னொன்று, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது டீ காஃபி எடுத்துக்கக்கூடாது அப்படின்றாங்க, எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பவுடர் ஃபார்ம் அதெல்லாம் எடுக்கும்போது வார்ம் வாட்டரில் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ அலுவலகத்துக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது இந்த கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம்.
ஹோமியோபதி மருந்துகள் வந்து ஒவ்வொரு மருத்துவர் ஒவ்வொரு மாதிரி நடுவாங்க. ஒரு சில பேர் வந்து குழுவைமான மாத்திரைகள் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் பொடி மாத்திரைகள் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் தண்ணி மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய உடல் நலத்தை தான் நம்ம பார்த்துக்குறோம். இப்போ டீ காஃபி குடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏன் மருத்துவ முறையாக பார்க்குறீங்க? நம்ம ஒரு வாழ்நாளில் நம்ம ஒரு டீ குடிக்கிற டைமில் ஒரு க்ரீன் டீயாக குடிங்க, ஒரு காஃபி குடிக்கிற நேரத்தில் ஒரு நொங்கு சாப்பிடுங்க, ஒரு இளநீ சாப்பிடுங்க, உங்களுக்கும் நல்லது. யூஆர் ஆல்சோ ப்ரொமோட்டிங் யுவர் ஹெல்த். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ கன்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க, இருக்கிறதுலையே அலோபதி மெடிசனை காட்டிலும் ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்றது ஈஸி. நீங்கள் தண்ணி தேவைப்படாது. எப்போ தண்ணி தேவைப்படணும், அந்த தாய் திரவம் அப்படிங்கிற ஒரே ஒரு மருந்து சாப்பிடும் போது மட்டும் தண்ணி தேவைப்படும். மற்றபடி இந்த பில்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ரெண்டு ரெண்டு அது கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே போட்டு சப்பி சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, வெறுவயத்தில் சாப்பிட்ற சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது வெறுவயத்தில் சாப்பிடும் என்னன்னா அப்சார்ப்ஷன் பவர் நல்லாயிருக்கும், அதனால வெறுவயத்தில் சாப்பிட சொன்னோம். அதாவது வெறுவயத்தில் ஏன் சாப்பிட்றது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். வார்ம் வாட்டரில் ஏன் குடிக்கணும் அப்படிங்கிறது அந்த தாய் திரவங்கள் தண்ணீர்கள் மட்டும், அந்த தாய் திரவங்கிற தண்ணியில் தான் குடிச்சாகும். நம்மளுடைய உடம்பை பார்க்குறோம், நான் அதுக்காக ஒரு கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது நினைக்கிறேன்.
சரிங்க டாக்டர், இவ்வளோ நேரம் ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி நம்ம ஜென்ரலாக பொதுவாக ஒரு அவுட்லைன் பார்த்தோம். இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன நோய்கள் இதன் மூலமாக தீருது அப்படின்ட்டு விரிவாக பார்க்கலாம்.
நன்றி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று மறியேன் பராபரமே. வாழ்க வளமுடன்.
இதுவரைக்கும் ஹோமியோபதி மருத்துவத்தை பத்தி சொன்னவங்க அக்ஷித் ஹோமியோ மெடிக்கல் சென்டரின் தலைமை மருத்துவர் கதிர்வேல் ராஜா அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நேயர்களே, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 04222431055. TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.